வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய எண்ணில் வருமே, உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய எண்ணில் வருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய எண்ணில் வாருமே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கும் பாஸ்டருக்கும் இனிய அன்பான இறை மக்களே, உங்களோடு இணைந்து இந்த காலை திருப்பலியை கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுப்பதில் நான் பேரானந்தம் கொள்கிறேன். கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே, அனைவரும் வாரி கேளீர், ஆண்டவர் என் ஆன்மாவுக்கு செய்தது எத்துணை என்பதை எடுத்துரைப்பீர் என்று திருப்பாடல்கள் 65:18 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் என் ஆன்மாவுக்கு செய்த காரியங்கள் எத்துணை என்பதை நீங்கள் வந்து இறைவனை புகழ்வீர் அதற்காக என்று அழைப்பு கொடுக்கிறார் தாவீது. இந்த நாளில் அன்னை மரியாள் ஆண்டவரை என் ஆன்மா ஏற்றி போற்றுகிறது என்று சொல்லி பெருமைப்படுத்தக்கூடிய விதமாய் வாசகங்கள் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு அன்னை மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்து கொண்ட விழாவை திருச்சபை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த மே மாதம் 31 நாம் வந்திருக்கிறோம். இந்த ஒரு மாதம் முழுவதும் கடவுளுடைய பிரசன்னத்தை, அவருடைய வழி நடத்துதலை நாம் எங்கெல்லாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்து அவருடைய வழிகாட்டுதலுக்காக நன்றி சொல்லுவோம். ஒரு சில நேரங்களில் எதிர்பாராத காரியங்கள் நடந்திருக்கலாம், அசம்பாவிதங்களை சந்தித்திருக்கலாம். அவையெல்லாம் அனுபவமாக நாம் எடுத்துக்கொண்டு கடவுள் நம் வாழ்க்கையில் ஆற்றிய அரும்பெரும் செயல்களுக்காக, அவர் தந்த ஆற்றலுக்காக நன்றி சொல்லுவோம். குறிப்பாக பிள்ளைகள்லாம் இந்த மாதத்தில் தேர்வுகளை சந்தித்திருக்கிறார்கள், நல்ல முறையில் எழுதியிருப்பாங்க நம்புகிறேன். அவர்களுக்கு இறைவன் நல்லதொரு முடிவை தருவதற்கு இந்த மாதத்தை கடவுள் ஒரு கருவியாக பயன்படுத்தணும். குறிப்பாக இந்த மாதத்தை நம்ம வணக்க மாதமாக நிறைவு செய்கிறோம். இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாவுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபித்து ஆலயங்களை சுற்றி வந்து மெழுகுதிரி பவனியாய் வந்து மாதா வழியாக இந்த அன்னை வழியாக ஆண்டுடைய பரிந்துரையை வேண்டி நின்றோம் அல்லவா. அதற்கெல்லாம் இறைவன் பதில் தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே அன்னையுடைய சந்திப்பு நமக்கு சொல்லுகிறது. எப்படி அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தாலோ அதே போல நம்முடைய துன்ப வேளையில், நம்முடைய ஆறுதலை நேரத்தில் அன்னை மரியாவை ஆண்டவர் நம்மை சந்திக்க அனுப்பி வைப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே இணைந்து இறைவனுடைய அருள் வேண்டி ஜெபிப்போம். அந்த அருள் நமக்குள்ள நிறைவாய் தங்குவதற்கு, இந்த ஆன்மாவை பலப்படுத்தாமல் பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்களை நோக்கி நாம் ஓடியிருந்தோம் நகர்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு மீட்பை தரணும் சொல்லி இந்த திருப்பலியிலே மனம் வருந்தி ஆண்டவருடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். கண்களை மூடி இந்த பாடலோடு ஆண்டவரை புகழ்வோம்.
இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றிடுமே, இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றிடுமே. இந்த அடிமை என்னை அவர் நினைத்ததனால் எந்த மீட்பரில் நெஞ்சம் மகிழ்கின்றதே. இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. வல்லவர் எனக்காய் செயல் பல புரிந்தார், வையகம் என்னை தினம் வாழ்த்திடுமே. வல்லவர் எனக்காய் செயல் பல புரிந்தார், வையகம் என்னை தினம் வாழ்த்திடுமே. அவர் தம் பதம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள்வாரவர் தூயவராம். தம் பதம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள்வாரவர் தூயவராம். இந்த நான்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுமே. இந்த நான்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே.
எல்லாம் உள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளையும் உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா, எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூயாவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உண்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் உங்கப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 9-16 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்பு கல்லமற்றதாயிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கு ஒருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தரளா மனதுடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார்.
இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். இறைவன் என் மீட்ப அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்சமாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பு அவரே மீட்டருளும். ஊற்றிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விள
இறங்குகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களங்கள் இடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியிரும் செயல்கள் புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக, சியோனின் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேர் பெற்றவர், அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 வார்த்தைகள் 39-56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்தொளி என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்கோடு சிந்திப்பவரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நுழையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்தியேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, இன்றைக்கு தாய் திருச்சபை அன்னை மரியாவும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்து கொண்ட சந்திப்பின் விழாவை கொண்டாடுகிறது. இது வெறுமனே 2 பெண்களுக்கிடையான ஒரு சந்திப்பு அல்ல. இந்த வரலாற்றினுடைய பக்கத்திலே தவிர்க்க முடியாத இடத்தை பெற்ற 2 மாமனிதர்களுடைய சந்திப்பாக இருக்கிற இந்த நல்ல நாளில், இந்த சந்திப்பு நாளில் உங்களையெல்லாம் சந்தித்து உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நானும் பேரானந்தம் அடைகிறேன். இன்றைக்கு மாதத்தினுடைய இறுதி நாள். அன்னை மரியாவுக்கு இந்த மாதம் முழுவதும் பலவிதமான பக்தி முயற்சிகளோடு வணக்கத்தை நாம் செலுத்தி இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் வந்திருக்கிறோம். அன்னை மரியாவுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக அவருடைய சந்திப்பை நாம் சற்று ஆழமாய் அழுத்தமாய் தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு இல்லையா? அதில் இழந்தவை அப்படின்னு சொல்லி இழந்த காரியங்கள் நிறையா இருக்கிறது. அதில் முக்கியமாக நம்ம இழந்த ஒரு காரியமாக நான் தனிப்பட்ட விதத்தில் யோசித்து பார்க்கறது, ஏன்னா நான் அதிகமாக பயணிப்பதை விரும்பக்கூடிய ஒரு மனிதன், நான் இடத்துக்கு போகணும் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். எனக்கு பெரிய ஒரு பாதகமாய் அமைந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 4 பேரை போய் சந்திக்க முடியலை அப்படின்றது. நண்பர்களை பார்க்க முடியல, அறிந்தவர்களை சந்திக்க முடியவில்லை, தெரிந்தவர்களுடைய கஷ்ட துன்பங்களில் பங்கெடுக்க முடியல அப்படின்ற அந்த காண்டாக்ட், அந்த சந்திப்பு வந்து பல நேரங்களில் துண்டிக்கப்பட்டதை நான் அதிகமாகவே அந்த நாட்களில் உணர்ந்தேன். அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது சந்திப்புகள் மனிதனுடைய உறவுகளை வலுப்படுத்தி கொள்வதற்கு அதிகமாய் பயன்படக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. அடிக்கடி செய்தித்தாள்களெல்லாம் இந்த செய்தியானது முதல் பக்கத்திலே வரும். 2 நாட்டு தலைவர்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டார்கள். இந்திய நாட்டினுடைய பிரதமரும் அமெரிக்க நாட்டினுடைய அதிபரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பு இன்றைக்கு நிகழ்ந்தது அப்படின்லாம் போடுவாங்க. பார்க்கறதுக்கு செய்தியில் தான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பு அப்படின்வாங்க. 2 தலைவர்கள் சேர்ந்து கொள்வார்கள், அமைச்சர்கள் சேர்ந்து கைகளை குலுக்கிட்டே இருப்பாங்க, டப் 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 டப்னு போட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்க பேருக்கு ஒரு டாக்குமெண்ட், ஒரு கோப்புகளில் ரிவ்யூவில் சைன் பண்ணுவாங்க, அவங்களும் கையெழுத்துட்டு போவாங்க, அவ்வளோதான். அதில் அந்த கோப்பில் என்ன இருக்குது, அதில் என்ன நடக்க போகுது, நடக்குமா நடக்காதா அதெல்லாம் இல்லை. ஒரு சந்திப்பு, 2 நாட்டு தலைவர்கள் சந்திச்சிட்டாங்க, அதற்கு அடையாளமாக ஒரு கோப்பில் கையெழுத்து வாங்கி வைப்போம், உடன்பாடுகள் உடன்படிக்கைகள்லாம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம செய்திகளில் வாசிக்கிறது உண்டு. ஆனால் இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் பல நேரங்களில் செயலாக்கம் பெறுவதே இல்லை. ஆனால் இயேசு ஆண்டவர் அல்லது தந்தையாம் கடவுள் நம்மளோடு செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை வெறுமனே எழுத்து வடிவமான உடன்படிக்கை அல்ல. அவர் நம்மிடம் மேற்கொள்கிற அந்த சந்திப்பானது வெறுமனே சடங்கு சம்பிரதாய கலாச்சார அடிப்படையிலான ஒரு சந்திப்பு அல்ல. அது உண்மையான ஒரு சந்திப்பு, அது பொருள் தரக்கூடிய ஒரு சந்திப்பு அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் அன்னை மரியாவும் எலிசபெத் அம்மாளும் சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பை நான் பார்க்கிறேன். ஒரு சில சந்திப்புகள் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றிருக்கிறது. அது உண்மையிலும் உண்மையான ஒரு காரியம்தான். அதில் நேர்மறையாக சந்திப்புகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், சில நேரத்தில் எதிர்மறையான தாக்கத்தையும் ஒரு சில மனிதர்களுடைய சந்திப்புகள் ஏற்படுத்தும். ரெண்டுக்குமே ஆன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். முதல் உலகப்போர் முடிந்து 2 உலகப்போர் 1939 அந்த தொடக்க நாட்கள் வருகிறது இல்லையா, 40-42 அப்படிலாம் வருகிற பொழுது உலகத்தினுடைய வரலாற்றில் கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இறந்ததாக சொல்லுகிறார்கள். அதில் 5 கோடி பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போர்க்காலத்திலே இறந்திருக்காங்க. 5 கோடி மக்கள், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் கொரோனாவில் நம்ம சந்தித்த இழப்புகள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். 5 கோடி பேர் அந்த போர் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் இறந்திருக்கிறார்கள். மீதமாய் ஒரு 3 கோடி பேர் அந்த போரினுடைய தாக்கத்திலே பின்பாக இறந்திருக்கிறாங்க. 8 கோடி பேரை இழந்திருக்கிறோம். அதில் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதில் 2 மனிதருடைய சந்திப்பு தான் இவ்வளோ பெரிய இழப்புக்கு காரணம். 2 மனிதருடைய அந்த சந்திப்பில் ஏற்பட்ட தாக்கம் தான், யாருமே இல்லை, ஹிட்லரும் முசோலினியும் சந்தித்து கொண்டார்கள். இவ்வளோ பெரிய ஒரு அழிவை இந்த உலகம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. இது எதிர்மறையான ஒரு சந்திப்பு அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ நேர்மறையான சந்திப்பு நடக்கலையா ஃபாதர்? எதிர்மறையாக தான் நடக்குதா? நேர்மறையாக நிறைய சந்திப்புகள் நடந்திருக்கிறது. உங்களுடைய ஒரு புரிதலுக்கு அல்லது உங்களுடைய தெளிவுக்கு ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னா, இஞ்ஞாசியாரும் சவேரியாரும் நம்முடைய புனிதர்கள் ரெண்டு பேருமே இல்லையா? இஞ்ஞாசியார் அடிக்கடி உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழக்கிறவனுக்கு என்ன பெரிதாய் பலன் கிடைத்து விட போகிறது அப்படின்ற வார்த்தையை தன்னை அடிக்கடி சொல்லுகிறார். ஒரு சந்திப்பின் போது சொல்லுகிறார். யாரை சந்திக்கிற பொழுது? அவர் எப்பெல்லாம் சவேரியாரை சந்திக்கிறாரோ அப்பெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த சந்திப்பு திருச்சபையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுவதற்கு, குறிப்பாக இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு சவேரியாரை திடப்படுத்தியது இஞ்ஞாசியாரோடு அவருக்கு ஏற்பட்ட ஒரு சந்திப்பு. பிரியமான பிள்ளைகளே, ஒரு சந்திப்பு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. சந்திப்பு நடக்குது, ரெண்டு பேர் சந்தித்துக் கொள்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், இன்னைக்கு நான் திருச்சி வந்திருக்கிறேன், நான் வந்த உடனே தீபன் ஃபாதரை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆல்பர்ட் ஃபாதரை சந்திக்கிறேன், அமல் ஃபாதரை சந்திக்கிறேன் அப்படின்னா, இந்த சந்திப்பு என்பது ஏதோ ரெண்டு உடலுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு அல்ல. இட் இஸ் எம்டி பாடி, அவ்வளோதான். உடலும் சந்தித்துக் கொள்வது அல்ல, இந்த உடலுக்குள் இருந்து இயங்கக்கூடிய உணர்வுகளும் எண்ணங்களும் சந்தித்துக் கொள்கிறது. அதுதான் உண்மை. உடம்பு சந்திக்கிறதுல ஒன்றுமே இல்லையே. இது ஒரு என்டிட்டி, இது ஒரு சப்ஜெக்ட், இது ரெண்டு சந்திக்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த உடலை கருவியாக வைத்து இதற்குள் இருந்து இயங்கி கொண்டிருக்கிற அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் சந்திக்கிறது இல்லையா, அந்த சந்திப்பு தான் கடவுள் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ மனிதர்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறீர்கள். அந்த சந்திப்பு நேர்மறையான சந்திப்பா அல்லது எதிர்மறையான சந்திப்பா, இட்ஸ் பாசிட்டிவ் மீட்டிங் ஆர் நெகட்டிவ் மீட்டிங் அப்படின்றத எது முடிவு செய்யும் அப்படின்னா, உங்கள் எண்ணங்களுடைய பகிர்வுகள் முடிவு செய்யும். அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடாய் வெளியடையாளமாய் தெரியக்கூடிய வார்த்தைகள் அதை நமக்கு தெளிவுபடுத்தும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு ரெண்டு முக்கியமான மனிதர்களுடைய சந்திப்பு நடந்திருக்கிறது. இப்போ பிரசங்கம் தொடங்குறதுலேருந்து இந்த நேரம் வரை ஒரு 100 முறை சந்திப்பு அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, அதனோட முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். இப்போ யாருடைய சந்திப்பு? அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் இந்த இடத்துல சந்தித்து கொள்கிறார்கள். பிரியமான பிள்ளைகளே, இந்த வரலாற்று பின்னணி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விவிலியத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். கப்ரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தொழி சொல்கிற பொழுது, அவள் வயதும் சிறியவளாக இருக்கிறார், அவள் வாழ்ந்த இடம் நாசரேத்தாக இருக்கிறது. அப்போ இந்த நாசரேத்து என்பதற்கும் எலிசபெத் அம்மாள் வாழக்கூடிய இந்த யூதேயா நாட்டில் இருக்கிற மலைநாட்டில் இருக்கிற ஓர் என்கிற ஊருக்கும் இடையே இருக்கிற தொலைதூரம் எவ்வளவு என்று சொன்னால், இன்றைக்கு தான் நான் காலைல செக் பண்ணி பார்த்தேன் மக்களுக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதில் போட்டப்பட்டிருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, 100 மைல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு 150 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 150 கிலோமீட்டர் தூரத்தை அன்னை மரியாள் கடந்து சென்று, இந்த 150 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்று அவள் தன்னுடைய கசினை சந்திக்க போகிறாங்க. எலிசபெத் அம்மாள் உறவுக்கார அம்மா தான் இல்லையா, அவர்களை சந்திக்க போகிறாங்க. எந்த நிலையில் அன்னை மரியாள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். என்ன? அன்னை மரியாளுக்கு கடவுளுடைய வாழ்த்தொழி கபிரியல் தூதரமாக கொடுக்கப்படுகிறது. நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் இம்மானுவேலாக இருப்பார், உலகத்தின் மீட்பர் அவர்தான் என்கிற செய்தியை அன்னை மரியாளுக்கு சொல்லுகிற பொழுது, அவர் அகமகிழ்ந்து அந்த ஆனந்தத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில், அதை அப்படியே லகித்து அதை உணர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், கப்ரியேல் தூதர் எப்படி நிகழும் கேட்கிற பொழுது, கப்ரியேல் தூதரிடம் அன்னை மரியாள் கேட்கிற பொழுது தூதர் சொன்ன வார்த்தை, இதே போல உமது உறவினராக இருக்கிற எலிசபெத்தும் தன்னுடைய முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே, தனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை காட்டிலும் எனக்குள் இருந்து என்னுடைய கருவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், என்னுடைய கருவிலிருந்து உலகத்தின் மீட்புக்கு காரணராக இருக்க போகிற ஆண்டவர் பிறக்க போகிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியை காட்டிலும், இத்தனை நாட்களாக குழந்தை இல்லாமல், சக்கரியா என்னுடைய உறவுக்காரர் சக்கரியா ஆலயத்தில் இத்தனை நாட்கள் இறைவனுக்கு முன்பாக தூபம் காட்டி அவர் இவ்வளவு நாள் ஜபித்திருந்த போதும் கிடைக்காத ஒரு வரம், எத்தனையோ பேருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகியிருந்த சூழ்நிலையில் அவர் கடவுளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்ற சந்தோஷம் தான் மரியாவுக்கு பெருசா தெரிஞ்சு. உண்மையில அப்படிதான் நானும் யோசிச்சு பார்க்கிறேன். இன்னைக்கே நம்ம பார்க்கிறோம் இல்லையா, கோயில் காரியங்களில் ரொம்ப ஈடுபாடா இருக்கிறவங்க வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, கோயில் கோயில் கிடந்தால் என்ன பெருசாக என்ன தள்ளி கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப கோயில் ஈடுபாடாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா என்ன நடிக்கிறான்னு நினைக்கிறதா, கடவுள் இருக்கு ஒரு குழந்தை கூட கிடைக்கல, ஒரு புள்ளைப்பூச்சி கூட வயிற்றில் தங்க மாட்டேன்னு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ சக்கரியா வந்து ஆலய பீடத்திலிருந்து பணி செய்யக்கூடிய அந்த திருத்துவயகத்திற்கு நுழைந்து ஆண்டவருக்கு தூவம் காட்டக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அவருக்கு நேராக பேசலைட்டினாலும் அவருக்கு மறைமுகமாக நின்று சக்கரியாவையும் எலிசபெத்தாமாலையும் பழித்து பேசியவர்கள், நகைத்து நையாண்டி செய்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் மாதா தட்ட உண்மையில் நினைக்கிறேன் மாதாவுடைய செவிகளுக்கு அந்த செய்திகள்லாம் சென்றிருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால தான் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மங்கள வார்த்தையை விட, அந்த மங்கள வார்த்தையை விட தன் உறவினருக்கு கிடைத்திருக்கிற அந்த பேரு, அவருக்கு இத்தனை நாட்களாக இருந்த பழி நீங்க போகக்கூடிய அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே உடனடியாக அந்த சகோதரியை சந்திப்பதற்கு, எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்கு பயணத்தை மேற்கொள்கிறார். தன்னுடைய வயிற்றில் கரு இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், மேபி அந்த நாட்களுக்கு இந்த நாட்களுக்கு நிறைய வித்தியாசம் இருந்தாலும் கூட, இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு பிள்ளைத்தாச்சியாக இருக்கிற ஒரு பிள்ளை அல்லது பேக்னண்டாக தொடக்க நாட்களில் இருக்கிறவங்களை நம்ம இவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்க்குறோம். மாடிப்படி ஏறாத, நடக்காத, வெளியே போகாத, பையன் ஏந்திரி பையன் உட்காரு, குப்பத்து படுக்காத, நிமிந்து உட்காராத, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்கிறேன் இல்லையா. அதெல்லாம் யார் சொல்கிறேன்னா அந்த குழந்தை கருவில் இருக்கிற அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்மார்கள் நிறைய சிரத்தை எடுப்பாங்க. அதுக்கேற்றாப்புல சுற்றி இருக்கிறவங்களும் அந்த காரியங்கள்லாம் நிறைய நிறையாவே செய்வாங்க பார்த்துக்கோங்க. அந்த குழந்தையின் பொருட்டு அந்த தாய்க்கு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு பிடிரு அப்படிரு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அன்னை மரியாவுக்கு அந்த கண்டிஷன்ஸ்னால் பெருசாக தெரியல. அங்கே போகணும், அந்த அம்மாவுடைய கஷ்டத்தில் ஆண்டவர் வந்து ஒரு அரும்பெரும் காரியத்தை அவருக்கு செஞ்சிருக்கிறாரு, அதை போய் நான் பார்க்க வேண்டும், அவரை சந்தித்து அவளுக்கு நான் அந்த மகிழ்ச்சியின் செய்தியை நானும் அவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து போகிற அந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற உடனே எலிசபெத் அம்மாள் சந்தோஷத்தினால குதிக்கல, ஐயோ ஆண்டவருடைய தாய் வந்திருக்காங்க அப்படின்னு குதிக்கல. அப்படி வயிற்றில் இருக்கிற குழந்தை, அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை மகிழ்ச்சியால் அக்களிப்பால் துல்லியது. இட்ஸ் ஆல் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவ்வளோதான் நமக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. மாசமாக இருக்கிறவங்க வயிற்றில் குழந்தை இருக்கும் போத, இப்போ வீட்டுக்கார யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது அப்படின்னா அந்த குழந்தை இமிடியேட்டாக இட் ஸ்டார்ட் டு ரியாக்ட். எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போது ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் அவர் சொன்னார், எனக்கு ஒரு குழந்தை நல்ல ஒரு 6 மாதம் 7 மாதம் குழந்தை 8 மாதம் அந்த நெருங்கி வர நாட்களில் குழந்தை வயிற்றில் இருக்கிற போது குழந்தையுடைய வயிற்றுக்கு அம்மாவுடைய வயிற்றுக்கு மேலே அப்படியே நம்ம கத்தியை கொண்டுட்டு போனோம்னாவே, ஒரு சிஸ்டரை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த குழந்தை அப்படி தன்னாலே மூவ் ஆகுமா. இதெல்லாம் உண்மைதான் நமக்கு தெரியல, சொல்கிறாங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த குழந்தையுடைய உணர்வு எப்படி இருக்குது அப்படின்னா, தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தை அன்னையின் வயிற்றில் இருக்கிற அந்த கருவை சந்தித்த உடனே அது அக்களிப்பால் துள்ளுகிறது. அப்போ அந்த உணர்வுகளை அந்த குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்கிறது, ஒரு மகிழ்ச்சியின் ஆர்ப்பரிப்பின் வெளிப்பாடு. அப்போது இங்கே அன்னை மரியாவுக்கும் எலிசபெத் அம்மாளுக்கும் இடையே இருக்கிற சந்திப்பு, அது உண்மையில் நல்லது ஒரு நேர்மறையான சந்திப்பாக இருந்தாலும், இதை கடந்து வயிற்றுக்குள் இருக்கிற அந்த இரண்டு கருக்களும் சந்தித்து கொள்ளக்கூடிய இந்த உலகத்தில் ஆண்டவுடைய வார்த்தையை அவர் விரும்புகிற இறையாட்சி கருக்கொள்ள செய்யக்கூடிய கருக்களுடைய சந்திப்பாக இந்த இரண்டு சந்திப்பும் அமைந்திருப்பதைத்தான் விவிலிய மக்கள் சொல்லுகிறது. அன்னைமரியால் சந்தித்த உடனே எலிசபெத் அம்மாள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன், எலிசபெத் அம்மாள் தூயாவினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகிறார். தூய ஆவியினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்படுகிறார். அந்த அபிஷேகம் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. நேர்மறையான எண்ணத்தோடு இரண்டு உறவுகள், இரண்டு ஆன்மாக்கள், உள்ளங்கள், உணர்வுகள் சந்திக்கிற பொழுது ஆவியானவர் அந்த இடத்தில் பொழியப்படுகிறார். நாம் நினச்சி பார்க்கணும், நாம் எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கி நாம் சந்திக்கிறோமே, நம்முடைய சந்திப்பிலலாம் அந்த இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நாம் அதை உணர்றோமா, அல்லது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இறங்குறதுக்கு நம்ம வழி கொடுக்குறோமா அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் தனிப்பட்ட விதத்தில் யோசிக்கிறதுக்கு இந்த வசனம் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஆவியானவரை பெற்ற உடனே எலிசபெத் அம்மாள் என்ன செய்கிறாள், உரத்த உரத்த குரலில், உரத்த குரலில். அதனால தாங்க நாங்கள் சொல்கிறோம், நீங்களும் அதை நல்லா உள்வாங்கிக்கணும். கோயிலுக்கெல்லாம் போகிற பொழுது ஏதோ சடங்கு சம்பிரதாயத்துக்கு நிற்கிறது மாதிரி பல நேரங்களில் நாம் பூசையில் பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இட்ஸ் நாட் அ வொர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நம்ம ஆவியானவரை செயல்படுறதுக்கு அனுமதிக்கிறதே இல்லை. ஆவியானவர் இறங்கின உடனே அங்கே உரத்த குரல் அங்கே எழுப்பப்படுகிறது. அதனால தான் ஜபக்கூடங்கள், ஆவியானவருடைய அந்த ஜபங்கள், ஆராதனை நேரங்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது கரம் உயர்த்தி ஜெபிங்க அப்படின்னு யார் சொல்கிறோம், உங்களுடைய வாய் திறந்து ஜெபிங்க அப்படின்னு யார் சொல்கிறோம், த பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதை நம்ம உணர முடியும். இங்கே அன்னை மரியாளுடைய சந்திப்பை பார்த்த உடனே எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில் என்ன சொல்கிறார், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், முது வயிற்றில் வளர்கிற குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் அப்படின்னு சொன்ன உடனே என் ஆண்டவரின் தாய் அக்செப்டட், அவ்வளோதான். தன்னை விட வயதில் மிக 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 குறைந்தவளாக இருக்கிறார். தான் தூக்கி வளர்த்த பிள்ளை, தான் பார்க்க வளர்ந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை, அதை பார்த்து அந்த எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார், என் ஆண்டவரின் தாய், என் ஆண்டவரின் தாய் அப்படின்னா, ஆண்டவர் யார் ஒருவரை தேர்ந்து கொள்கிறாரோ அவரை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள். நான் அடிக்கடி நினச்சி பார்க்கறது உண்டு. இப்போ நாங்களாம் வந்து ஒரு குருவானவராக இருக்கிறோம். எனக்கு ஒரு 28 வயசில் நான் ஆர்டினேஷன் வாங்கினேன். அப்போ 28 வயசில் ஆர்டினேஷன் வாங்கி ஃபஸ்ட் மாஸ் முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட் மாஸில் வருகிற பொழுது முடிச்சுட்டு வரும்போது 70 வயசு 65 வயசு தாத்தாக்கள்லாம் வந்து நம்மளை சாமி இயேசு புகழ், எங்கள் பக்கம் இயேசு புகழ்னு சொல்லுவாங்க இல்லையா, இயேசு புகழ் சாமி அப்படின்னு சொல்லும் போது நம்மகிட்ட வந்து சிலுவை வாங்கும் போது மக்கள் நம்மளை எப்படி நினைக்கிறாங்க, இவர் கடவுளின் மகன் அப்படின்னு நினைக்கிறாங்க, கடவுளின் மகன் நினைக்கிறாங்க. அதுக்கு ஏற்றார் போல் நம்ம வாழணும், அதற்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போது அதே போல தான் எலிசபெத் அம்மாள் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் பாருங்களேன், அது அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது. நீங்கள் இங்கே இப்படியே வாங்க, பைபிளே பாருங்களேன், இயேசு அரும்பெரும் பணிகள்லாம் செய்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவை பார்க்குற விதம் எப்படி பார்க்குறாங்க, இவன் நாசரேத்து ஊரை சார்ந்தவன் தானே, இவன் யோசேப்பின் மகன் தானே, இவன் மரியாவின் மகன் தானே, இவங்க சகோதர சகோதரிகளாம் கூட தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை குறைப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் எலிசபெத் அம்மாள் எப்படி பார்க்குறாங்க, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் அப்படின்னு பார்க்குறாங்க. இதுதாங்க உண்மையிலேயே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இதை ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு எப்படி ஃபாதர் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, கடவுளின் பணியாளரை ஆண்டவர் யார் ஒருவரை திருப்பொழிவு செய்கிறாரோ, கடவுள் யார் ஒருவரை தம் பணிக்கென தேர்ந்து கொள்கிறாரோ அவரை அவராகவே பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையாகவே நாம் அவங்கள பார்க்கணும். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி நம்ம எத்தனையோ கடவுளுடைய பணியாளர்களை கடவுளின் பணியாளரை பார்க்காம அவங்கள வந்து எந்த ஜாதிக்கார சாமியார், எந்த ஊர்க்கார சாமியார், எந்த வகையறாக்கள், எந்த குலத்துக்காரங்க, எந்த கோத்திரத்துக்காரங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எலிசபெத் அம்மாவுடைய மனநிலை நமக்கு இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன, நமக்குள்ளே ஆவியானவர்னு செயல்படலை, அவரை செயல்பட நாம் அனுமதிக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த குழந்தையை சந்தித்த உடனே என்ன சொல்கிறது, வயிற்றிருக்கிற குழந்தை பேரு வகையால் துள்ளிட்டு ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இதுக்கப்புறம் மாதாவுடைய வார்த்தைகள்லாம் நீங்கள் அடிக்கடி கேட்குற வார்த்தைகள் தான். ஆனால் அம்மாவுடைய மனசிலிருந்து உவகை பொங்கி அவர் அப்படியே ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப அழுத்தமான வார்த்தைகள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து பேருவகை கொள்ளுகிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இவ்வளோ பெரிய ஒரு உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியங்க, அதை நான் சொல்லுவேன், அன்னை மரியாவுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் மாதாவுக்கு முன்னாடி யாருக்கும் கிடைக்கல, மாதாவுக்கு பின்னாடி யாருக்கும் கிடைக்க போகிறதும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பேருவகைக்குரிய ஒரு காரியத்தை கிடைக்கப்பெற்ற அன்னை மரியாள் சொல்கிறார், ஆண்டவர் இந்த அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல செய்திருக்கிறார். இந்த அரும் பெரும் செயல்கள் பல செய்தவர் யார் என்று சொன்னால் தூயவர். அவர் தூயவராக இருக்கிறார். அவருடைய பெயரே தூயகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அவர் அன்னை மரியாவுக்குள்ள ஒரு கனவு இருக்கிறது, அந்த கனவை அப்படியே சொல்றாங்க. என் மகன் இந்த உலகத்திற்கு வந்து இறையாட்சியை கட்டி எழுப்ப தந்தையாம் கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து என்னுடைய வயிற்றில் கொடுத்திருக்கிறாரே, அவர் வருகிற பொழுது இந்த உலகம் எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க வேண்டும், சந்திக்கும் என்பதை மாதா அப்படியே உள்ள பூரிப்புல அந்த எக்ஸ்ட்ரெஸில் ஆவியினுடைய வல்லமையோடு சொல்லுகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்கோடு சிந்திப்பவர்களை சிதறித்து வருகிறார். இதுவரை இதுவரை செருக்கோடு இருக்கிறவர்கள் பணத்தால் பதவியால் அதிகாரத்தில் இருந்து கொண்டு செருக்கு காமிக்கிறவர்களை அவர் சிதறடிப்பார். வலியவர்களை அரியணை என்று தூக்கி எறிந்து விடுவார். தாழ் நிலையில் இருக்கிறவர்களை கட்டாயம் உயர்த்துவார். இன்றைக்கு அடிமை நிலையில் இருக்கிற மக்களே, என்னை ஆண்டவர் கண்டுகொண்டது போல, இந்த அடிமையின் தாழ்நிலையை கண்டது போல, தாழ்ந்து கிடக்கிற மக்களை அவர் உயர்த்துவார் என்கிற தன்னுடைய கனவை அப்படியே அடிச்சு நொறுக்கி அந்த இடத்துல ஒரு காட்சி பிம்பமாய் அன்னை மரியால் வெளிப்படுத்துகிறாரே. அதை எல்லாம் நினைக்கிற பொழுது அந்த இளம் பெண்ணுக்குள் இருந்த அந்த வேகம், அந்த இளம் பெண்ணுக்குள் இருந்த அந்த உலகத்தை குறித்த ஒரு புதிய இறையாட்சியை குறித்த கனவை அன்னை மரியால் வெளிப்படுத்துகிறார். அன்னையும் எலிசபெத்தும் சந்திக்கிற இந்த சந்திப்பு அதனால் தாங்க வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. நாம் இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், நாம் சந்திக்கிற மனிதர்கள் எத்தனையோ பேரை நீங்கள் சந்திக்கிறீங்க. பகனை பயணத்தில் சந்திக்கிறீங்க, பணியிடத்தில் சந்திக்கிறீர்கள், ஆலயத்தில் சந்திக்கிறீங்க, நல்லது கெட்டதுக்கு போனால் சந்திக்கிறீங்க. உங்களுக்கு யாமுகம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இந்த சந்திப்பு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிய சந்திப்பு. இதை சந்தித்த பிறகுதான், இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம்தான் என்னுடைய வாழ்க்கையில் மலர்ச்சியை நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா அதை இந்த நாளில் நீங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இறுதியாக அந்த வசனம் இப்படி தாங்க முடிகிறது. மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத் அம்மாளோடு சந்தித்திருந்து அவளை சந்தித்து அவளுடைய வீட்டில் தங்கி இருந்ததாக திரும்பி வந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அப்போது தேவையில் இருப்பவர்களை நாம் தேடி செல்கிற பொழுது இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைக்கி நாம் பல நேரங்களில் நம்ம பல பேரை தேடி போகிறோம் அப்படின்னா நம்முடைய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு சுயநலத்தோடு தான் நாம் பல நேரங்களில் மனிதர்களை தேடி போகிறோம். ஆனால் நம்ம எப்போ அடுத்தவங்களுக்காக ஒரு காரியத்தை செய்கிறோமோ, அடுத்தவருக்காக ஒருத்தரை சந்திக்க போகிறோமோ, ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்போது சமீப காலமாக நம்ம எல்லாருமே அடிக்கடி கேட்குற வார்த்தை தான், மதர் தெரசா வந்து இன்றைக்கி எல்லோரும் இவ்வளோ பெருமையாக பேசுகிறதுக்கு காரணம் அந்தம்மா பல இடங்களில் பல பேரை சந்திக்க போனாங்க, கையேந்து நின்னாங்க. யாருக்காக அப்படின்னா அடுத்தவர்களுக்காக. அந்த ஒரு சந்திப்பின் மனநிலையோடு நாம் இன்றைக்கு அன்னை மரியாவுடைய சந்திப்பை நினைத்து பார்ப்போம். என்னுடைய சந்திப்பு, ஆண்டவர் என்னை சந்திப்பதற்கு இவை தடையாக இருக்கிறது, என்னுடைய சந்திப்பினால் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறேன், எனக்குள் இருக்கிற நேர்மறையான எதிர்மறையான சந்திப்பின் வார்த்தைகள் என்ன அப்படின்றத அந்த நாளில் நாம் அசைபோட்டு பார்ப்போம். இறைவனம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை அன்னையின் பரிந்துரையோடு பொழிய வேண்டும். பிறக்கப் போகிற புதிய மாதம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு பயணிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பழி வீ